Shalom to everyone. All right, let's continue. I want to. Neti chonne vegalai sila kaariyangalai marubadiyumaga naan therupi solla virumbugiren. Because they have been thavirkka mudiyatha sila thadaiyal irundhadanaale. அப்படியா அதை கண்டினியூ பண்ண முடியவில்லை. ஸோ இன்னைக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த ருவாக் என்று சொல்லப்பட்ட எபிரிய பாஷையிலே ஆவி ருவாக் ஹகடேஷ் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் தென் கிரேக்க பாஷையிலே நியூமா ஆவி. ஸோ இதில் நாங்கள் ஸ்பிரிட் என்ற உடனே ருவாக் இன்விசிபிள் பீயிங், காணக்கூடாத, கண்களால் காணப்படாத ஒரு ஆள், இன்விசிபிள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோகனான் 6:46, ஜான் 1:18, தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மகன் யேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஓகே, ஜான் யோகனான் 4:24. அண்ட் தென் முதலாம் சிமத்தி 6:14-15, முதலாம் சிமத்தி 6:14-15, அவர் அவரே ஆசீர்வதிக்கப்பட்டவரும், ராஜாக்களுக்கு ராஜாவும் பேரரசரும், ராஜாதி ராஜனும், எஜமான்களுக்கு எஜமானும், அவர் ஒருவரே அழியாமை உள்ளவரும், அவர் ஒருவரே அழியாமை உள்ளவர், மனுஷர்கள் அழிவுக்குரியவர்கள். அதான் பவுலப்போஸ்தலன் சொன்னது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு இந்த அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும். அழியாமை உள்ளவரும், நெருங்க முடியாத ஒளியிலே இருப்பவரும், ஒரு மனுஷரும் காணாதவரும் காண முடியாதவருமாய் இருக்கிறார். 1 Timothy 6:15-16. ஸோ அதை அது குறிக்கிறது. ஓகே, ஜான் 1:18 மறைதான், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. சாத்தான் ஆவியாயிருக்கிறான், அவன் அசுத்தாவி, சரீரம் இல்லாத அசுத்தாவிகள் இருக்கிறது, அவைகள் ஆவிகள். விழுந்து போன தூதர்கள் சாத்தானோடு, அவைகளும் ஆவிகள். தேவனோடு கூட இப்பொழுதும் அவருக்கு ஊழியம் செய்யும் பரிசுத்த தூதர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் ஆவிகள். அதை எபிரேயர் 1:10 நாங்கள் வாசிக்கிறோம். தேவனுடைய சுபாவம், தன்மை, பரிசுத்த ஆவி. அவருடைய சுபாவம் பரிசுத்தம், அவருடைய தன்மை ஆவியாயிருக்கிறார். அதை பல இடங்களிலே நாங்கள் வேதமாக்கியங்களுக்கு கூடாக நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். ஐ திங்க் யூ ஹாவ் யுவர் ஸ்கிரிப்சர்ஸ். அடுத்தது இந்த மூவிங் ஏர், காணப்படாத தன்மையை விட அடுத்தது த விண்ட், மூவிங், அசைவாடும் காற்று. இ இந்த காற்று மூவ் பண்ணி கொண்டு போகுது, அசைவாடுது. ஆனால் பிக்சர் டிஃப்ரெண்ட் பிக்சர். ஒரு அனுபவம் சொல்ல போகிறேன். எத்தனை பேர் நீங்கள் உங்கள் வீட்டு முத்தத்திலே ஒரு மாலை நேரத்தில் என்று வைப்போம், நீங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கும் நேரத்திலே வெளியிலே சில சமயங்களிலே நாங்கள் பார்ப்போம், அப்பா சத்தியான வெக்கையாக இருக்குது, ஒரு மரத்திர எல்லையும் ஆடல, ஒன்றுமே இல்லை. இப்பொழுது அசைவாடும் காற்றை நாங்கள் பார்த்தோம், அசைவாடும், இது மூவிங்கா? அசைவு இல்லாத நேரம் இருக்குது, அதிலே எந்த மரத்தின் இலையும் ஆடாது, முழு வெக்கையாயிருக்கும். அதனாலே அந்த முத்தத்திலே காற்று இல்லை என்று இல்லை, அப்படி காற்று இல்லாமல் இருந்தால் நாங்கள் சுவாசிக்க முடியாது இல்லையா? அது வேஷம் போ, நாங்கள் சுவாசிக்க முடியாது. ஆனால் அசைவாடும் காற்று தேவன் செயல் புரிகிறது மாதிரி அவருடைய பிரசன்னத்தால், அசைவில்லாத நேரம் காற்று ஒன்றுமே இல்லை, இலைகள் ஒன்றுமே ஆடமில்லை, ஆனாலும் அங்கே காற்று இருக்கிறது, நாங்கள் சுவாசிக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு ஒரு What shall I say? We are not comfortable. There is no bakkiyarku. இதற்கு காட்டுதண்டு கேட்டால் தேவனை துக்கப்படுத்தி அவர் செயல் புரியாமல் இருக்கிற நேரத்திலே அசைவில்லாத காத்து மாதிரி நத்திங், emptiness, ஒரு வெற்றிடம். அவரது ஆவியை துக்கப்படுத்தும் நேரத்திலே அந்த விதமாக அவர் செயல் புரியும் நேரம், அந்த மூவிங் அந்த நேரம், அந்த இலைகள் ஆட ஆரம்பிக்கிறது. Then we are all happy. Oh, it's nice. நல்ல காற்று இல்லையா? இதுதான் எங்களுடைய அனுபவம். அதுக்கு அது அடுத்ததாக சுவாசம் என்று நாங்கள் பார்த்தோம். அவரது சுவாசத்தினால், அவரது வார்த்தையினால், வார்த்தை பேசும் பொழுது சுவாசம் வெளியிலே வரும். அதை நாங்கள் பாடல்கள் 33:4 பாடல்கள் 33 Where did I go? யாவையினுடைய வார்த்தையினால் வானங்களும், அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. வார்த்தை, வாயின் சுவாசம். வார்த்தை எதனால் வருகிறது? வாயினால். சுவாசம் எதனால் வருகிறது? வாயினால். பேசும் நேரம், the breath and the word, the spirit and the word. Yeshua said, my words are spirit and their life. In vaarthaigal aaviyum jeevanum. John 6:63 எங்கே நான் அவரது எழுதப்பட்ட வார்த்தையில இருந்து உங்களுக்கு படிப்புக்கும் இந்த காரியங்கள் நீங்கள் நோட்ஸ் எடுத்து இதை தேவ வார்த்தையாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. உங்களுக்கு தெரியாத காரியங்கள், தடுமாறு காரியங்கள், அது தெளிவை கொண்டு வரும். அவருடைய வார்த்தை, அவரது வார்த்தைக்குள்ளாக அவருடைய ஆவி இருக்கிறது. அவருடைய ஆவி, அவருடைய பிரசன்னம். அதான் என் வார்த்தைகள் என் வாயிலே புறப்பட்டு போய், அவர் சொன்னார், வறுமையாய் திரும்பி வராது. தேவன் தம்முடைய வார்த்தைக்குள்ளாக ஒளிந்திருக்கிறார். அந்த வார்த்தையை பேசித்தான் யெஷுவா அந்த வனாந்தரத்தின் சோதனை நாட்களிலே அவர் பேசி பிசாசுக்கு எதிராக அவனை ஜெயித்தார் அந்த இடத்திலே. சோ சுவாசம், இதுக்கு நான் உங்களுக்கு பாடல்கள் 33:4, ஏசாயா 11:4, ஏசாயா 42:5, அல்லப்பர் புத்தகம் 3:3-5, ஜான் 20:22. எப்படியான வார்த்தைகளையும் உங்களுக்கு தந்தேன். யேசுவா உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர் வந்து சீஷர்களை கூப்பிட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் மேல் ஊதினார். பிரஸ், சுவாசம். வார்த்தை கூட அவர் பேசின நேரம் ஆதி ஆரம்ப புத்தகம் 1:3, Let there be light. அப்படியாக the rock of his mouth, அவரது வாயின் சுவாசத்தினால் ரூவாக் சகலமும். அவர் வாயின் சுவாசத்தினால் அவர்கள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அந்த சுவாசம் என்று போட்ட இடத்திலே இருக்கும் எபிரேயச் சொல் ரூவாக். ஓகே, அண்ட் தென் வி கேம் டு மனுஷர்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும். ஏசாயா 42:5, இந்த அக்கிரமக்காரனையே அவர் வரும் பொழுது, அக்கிரமக்காரன் அந்த கிறிஸ்து என்கிற ஒரு மனுஷன் அந்த ஆவியை உடையவனாக இருந்து பூமியை வஞ்சிப்பினால் கெடுத்து கொண்டிருக்கும் பொழுது யெஷுவாவும் டேரியும் தோன்றி அவரின் வாயின் சுவாசத்தினால் அவனை அழிப்பார். 2 தெசலோனிக்கேயர் 2:8. அடுத்ததாக பார்த்தோம் மைண்ட், மனம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது இணையான சொல் ருவாக், மனம், சிந்தனைகள், இருதயம். இப்படியாக எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு போனோம். யாவையின் ஆவியை அளவிடத்தக்கவன், ஆலோசனை கூறத்தக்கவன் யார்? ஏசாயா 40:13. ரோமர் 11:34 பவுல் அப்போஸ்தலன் அவருடைய மனதை குறித்து அங்கே பேசி இருக்கிறான். ரோமர் 11:34. இவையெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக திருப்பி கூறிக்கொண்டு போகிறேன். ஜஸ்ட் ரீகேபிட்டுலேட் 11:34, 11:34. ஏசாயா 40:13 எடுத்து இப்படியாக மொழிபெயர்க்கிறான். யாவேயினுடைய சிந்தையை, மைண்ட், மனதை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனை கொடுக்க கூடியவனாய் இருந்தவன் யார்? அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஓகே, அதுக்கு பிறகு இருதயம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இருதயம். அதுக்கு உங்கள் இருதயம் சரியில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நெருப்பு கொண்டு வரட்டான்னு கேட்ட நேரம் இயேசு வசிஷ்யர்களுக்கு சொன்னார். லூக்கா 9:55, ஏசாயா 42:5, அது நடமாடும் மனுஷர்களுக்கு எல்லாம் இருதயத்தையும், ஆவி அல்ல இருதயத்தை, மனுஷன் ஆவி அல்ல அவனுடைய இருதயம், அவன் உணர்ச்சிகள், அவனுடைய கோமதாபங்கள், அவனுடைய வாஞ்சைகள், அவை யாவையும் சிருஷ்டித்தது அவனுக்கு அதி உயர்ந்த தேவன். அவன் இருதயத்தை காண முடியாது. அவன் மறிக்கும் பொழுது அந்த யோசனைகளும் உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் எல்லாமே அவனோடு மறிக்கிறது. அண்ட் தென் இருதயத்தை குறித்த அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆதியாகமம் 26:35, டானியல் 2:3, அதுக்கு பிறகு எசேக்கியேல் 36:27, 26:27, நாங்களுக்கு வேண்டியதும் இருதயத்திலே நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு இருதயத்தை சிருஷ்டிப்பேன். ஆவி அல்ல இருதயம், வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமான வாஞ்சை, வித்தியாசமான விருப்பங்கள், இது எல்லாருக்கும் இருக்காது. அவரை தேடுகிறவர்கள், நெருக்கமான பாதையை தெரிந்து கொண்டவர்கள், Matthew 7:12-13 தெரிந்து கொண்டவர்கள், அந்த நெருக்கமான வாசல் வழிக்குள்ளாக பிரவேசிக்க முயற்சி பண்றவர்கள், அவர்களுக்கு அவர் புதிய இருதயத்தை கொடுப்பாராம். அந்த இருதயத்திலே தம்முடைய வார்த்தை கட்டளைகளை எழுதுவாராம். எரேமியா 31:33, and all these things I gave you. அதுக்கு பிறகு சில இடங்களிலே ஆவி என்ற சொல்லுக்கு கேரக்டர் அதிலே மொழிபெயர்த்திருக்க வேண்டும். சில அப்படி இல்லை, அநேகமான இடங்கள் ஆவி ஆவியாவது த கேரக்டர். டானியல் 4:8, 9:18, 18:18, டானியல் 5:6, 11:14. டானியலுக்கு தேவனுடைய ஆவி என்று போட்டிருக்கோ, தேவனுடைய சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாயிருக்கிறார் என்று அவர்கள் கண்டுகொண்டார்கள். இந்த நாளிலே மிகவும் தேவை அதுதான். கிறிஸ்தவர் என்றார் ஒரு சதத்துக்கும் உதவாது. தேவனுடைய சுபாவம் இல்லாமல் இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அறிய முடியாது. தேவன் ஒரு ஜனத்தின் தகப்பனாய் இருந்தால் அந்த தகப்பனுடைய சுபாவம், குணாதிசயங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க வேணும். இதைத்தான் நான் உங்களுக்கு, அந்த ஒரு மனுஷனுக்கு 2 மகன்மார் இருந்தார்கள், அவர்களுக்கு எப்படியாக தகப்பனுக்கு கீழ்ப்படினார்கள் என்று தேவன் அதை குடும்பத்தை அவதானித்து இவ்வளவு காலத்துக்கு பிறகு, நாட்களுக்கு பிறகு எரேமியாவை கூப்பிட்டு, இப்படி அந்த 2 படியங்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு முன்பாக நீ இதை வை, இந்த திராட்சை ரசத்தை ஊற்றி வை, குடியுங்க ஒன்று சொல்லுங்க. ஆனால் அந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். என்ன, எங்களுக்கு அப்பா இப்படி சொன்னால் நாங்கள் இதுகளை குடிக்கக்கூடாது, நாங்கள் கூடாரங்களில் ஜீவிக்க வேணும், அப்படி இப்படி என்னெல்லாம் அதுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறோம், அவர்கள் மாட்டோம் என்று சொன்னார்கள். தேவன் சொன்னார், இந்த பிள்ளைகளுடைய தகப்பன் சொன்னதுக்கு இவர்கள் கீழ்படுகிறார்கள். நான் உங்கள் தேவன், உங்கள் தகப்பனாக நீங்கள் என்னை மதித்தால் எனக்கு கீழ்படிவங்க. உங்களுக்கு இருக்க வேண்டிய கேரக்டர் எங்கே, சுவாவம் எங்கே? அது இப்பொழுது இல்லை. நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தை உள்ளே போகிறவர்களுக்கு எவருக்கும் உள்ளே இருந்து வரும் சந்தோஷமும் இருந்த சந்தோஷம் நிறைவாகுவதையும் தடை பண்ண முடியாது. நீ யோசிக்க நேரம் எல்லாம் சிரித்து கொண்டுதான் இருப்பாய். அடுத்ததாக நாங்கள் பார்த்தது ஃபேஸ், தி பிரசன்ஸ் ஆஃப் எலோஹிம்ஸ் பிரசன்ஸ், அவருடைய அதி உயர்ந்த தேவனின் பிரசன்னம், அவருடைய முகம். அதுக்கு நான் சொன்னேன், வீடியோ கால் அல்ல, செல்போன்ல அல்ல, மோமோமா கேட்கறது இல்லை. நாங்கள் ஒருவரோடு நேர் மோமோமா கதைக்க அவர்கள் எங்களுடைய பிரசன்னத்தை வர வேணும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் ஆயிரம் தூரமாயும் இருக்க இயலாது. இப்போ இந்த தாய் இந்த பிள்ளையோடு மோமோமாய் பேசுது. அப்ப அந்த பிள்ளையோடு அவ்விதமாக தாய் பேசுவதற்கு அவளுடைய பிரசன்னம் அந்த பிள்ளைக்கு முன்பாக வர வேணும். யூ ஸ்பீக் ஃபேஸ் டு ஃபேஸ். தாய் பிள்ளையை பார்க்கறது, பிள்ளை தாயை பார்க்கறது. இதுக்கு உவ்வளவுபடியாய் போடப்பட்டிருக்கிறது. மோஷேவோடு தேவன் இவ்விதமாக பேசினார். யாத்ராகமம் 34. யாத்ராகமம் 29:30. மோசே சாட்சி பலகைகளை ரெண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்கும் பொழுது தன்னுடைய அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான். அவர் முகமுகமாய் பேசினார், அவனும் அவரது முகத்தை காணாமல் விட்டாலும் அவர் முகமுகமாய் பேசி அப்படி செய்தபடியால் அவன் முகம் பிரகாசித்திருந்ததை அவன் அறியவில்லை. ஆரோனும் 30 வார்த்தை, இஸ்ராயல் பிள்ளைகள் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் கிட்டடியில் சேர பயந்தார்கள். ஓகே, அந்த வார்த்தை உங்களுக்கு சொன்ன, அதோட நீங்க இதையும் ஆராய்ந்து பார்க்கலாம். 33:11. யாத்திரை புத்தகம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல யாவே மோசேயோட முகம் முகமாய் பேசினார். முகம் அப்ப எதை காண்பிக்கிறது? இணையும் சொல் ருவாக்கோட சினோனிம் எதை காண்பிக்கிறது? அவரது பிரசன்னம், த பிரசன்ஸ், அவர் பிரசன்னம். அப்படியாய் மோமோமாய் பேசுவதானால் பிரசன்னம் தேவை. இப்ப நான் உன்னோட மோமோமாய் பேச வேணும் என்று சொன்னால் நான் வீட்டுக்கு வந்து உன்னை வெளியில கூப்பிட்டு நான் உன் முகத்தை பார்த்து பேச வேணும், என் பிரசன்னம் அங்கே வர வேணும் உன் வீட்டுக்கு. சரிதானே? அதான் அவருடைய அர்த்தம், த பிரசன்ஸ் ஆஃப் காட், the face of Elohim is the presence of Elohim. அவர் மோகந்தான் அவருடைய பிரசன்னம். All right. இதை எண்ணாகமம் 12:8 நீங்கள் வாசிக்கலாம். மோசே அவருடைய முகத்தை காண வேண்டும் என்று விரும்பினபடியால் யாத்திராகமம் 19 வாசிப்போம். ஏனால் அனியும் ஆக்களுக்கு தெரியாம இருக்கும் இவைகள். யாத்திரை புத்தகம் 33:19, அதற்கு அவர் என்னுடைய தயவு எல்லாம் நான் உமக்கு முன்பாக போக பண்ணி, தயவு பிரசன்னம் யாவையினுடைய பெயரை உனக்கு முன்பாக கூறுவேன். அதாவது அவர் பெயரை கூறுவேன், அவர் கேரக்டரை சொல்ல போறார். அவர் யாருண்டு? எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. எது அடிப்படையான காரியம்? அவருடைய சித்தம். அவர் யாரை கேட்பதில்லை. அவருடைய சித்தம், it does according to his will. அவருக்கு எது சித்தமாயிருக்குதோ அதை அவர் செய்வார். யாரும் கேட்க முடியாது. 20 நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். நீ என் முகத்தை காண மாட்டாய். ஏனாம் சொல்ல போற, அவர் பிரசன்னம் கிட்டத்தான் இருந்து கொண்டிருக்குது, அவர் முகத்தை காட்டாமல் இருக்கிறார். ஏன்? எந்த ஒரு மனுஷனும் அவர் முகத்தை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. அதி உயர்ந்த தேவன் சொன்னார். 21 பின்னும் யாவே, இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நின்று கொள். என் மகிமை கடந்து போகும் பொழுது, மகிமை அவரது பிரசன்னம், அவரே அவர் பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய மகிமையை நான் காண போறோம். நாங்கள் டாடியின் மகிமையும் அவர் மகன் யேசுவாவின் மகிமையும் எருசலேமிலே அவங்க வந்து ராஜ்யத்துக்கு நிலைநாட்ட வந்து இறங்கிய நேரத்தில், என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். முகத்தை கண்ட நாம சேர்ந்து போகே, பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. தம்முடைய கரத்தாலே மோசியை மூடுவாராம். கரம் அவருடைய ஆவி, அவரே தான். We will come to all that. And then, முகத்தை குறித்து நான் பேசும் பொழுது பாடல்கள் புத்தகம் 51 டேவிட் ராஜா பேசுனது உங்களுக்கு தெரியும். பத்து, தேவனே சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என்னை உள்ளத்திலே புதுப்பித்தருளும். நிலைவரமான, அதாவது ஸ்டெடி ஹார்ட், ஸ்டெடி மைண்ட், இருமனம் அல்ல. ஒரு காது ஒரு காயுது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்ப இங்க எப்படியாக கேட்டு இது ஆவியன்றே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள் என்று யோசிக்க வேணாம். நிலைவரமான ஒரு இருதயத்தை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு, அதோ சமூகம் பிரசன்னம், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் பிரசன்னத்திலே இருந்து எப்படி டேவிட் தள்ளப்படுவான், அவரது ஆவியை எடுத்து போடும் நேரம், அவரது ஆவியை எடுத்து போடுறது என்றால் அவர் அவனை விட்டு விலகும் நேரம். சவுல் ராஜாவை விட்டு விலகினார். அவர் விலகின அடுத்த நாளே அதி உயர்ந்த தேவன் சவுல் ராஜாவை கீழ்ப்படியாமல் நடந்தபடியால் விலகின அடுத்த நாளே தேவனாலே விடப்பட்ட ஒரு அசுத்தாவி அவன் மேல் வந்து இறங்கியது. அந்த ஆவியை விடுதலை கொடுக்க சவுலுக்கு டேவிடை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். See, the beginning of the ministry was a deliverance ministry. Yeah. He had to meet the devil in Saul. Saul vandirunda andha asuthavi avane kulappiyadu avan manadai aagal solli putta unakku pidiya or aavi vandu irangi irukkandu. David தன்னுடைய அந்த வாத்திய இசை அந்த கருவியை எடுத்து அவன் அதை பிளே பண்ண நேரத்தில் அந்த ஆவிக்கு இருக்க முடியாமல் ஓடிடும். பிறகு வேறு என்று கேட்டால் சவுல் டேவிடை மன்னிக்காமல் இருந்தான், எரிச்சல் பொறாமை உள்ளவனாக. ஏன்னா அவன் தான் அதுக்கு பிறகு ராஜாவாக வரப்போறான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனாலே முத்திரையிடப்பட்டவன். ஓகே, சமூகத்தை விட்டு என்று சொன்னால் அவரது பரிசுத்தாவியை இல்லாமல் போறது. புதிய பாட்டிலே பரிசுத்தாவி டாடியும் மகனும் அவர்கள் இல்லாமல் போக மாட்டார்கள். நித்தியத்துக்கும் எங்களோடு கூட இருக்க அவர்கள் வருகிறார்கள். கீழ்ப்படி உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்துதலும் வெளிச்சமும் பெருக கொண்டே போவோம். நானும் புதிய சொன்ன மாதிரி கொஞ்சம் கீழ்ப்படிந்ததுக்கு பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் உள்ளே வந்து, ஓகே கவனமாய்கள், அதன் பிறகு சொந்த சித்தத்திலே போய் கீழ்ப்படியாமல் போய் அப்படி இப்படி போய் அவரை துக்கப்படுத்தணும்னு நான் சொன்னேன். நீ முத்தத்தில் இருக்கிறேன்னு ஒரு காத்தும் இல்லாமல் எந்த வித ஒரு இலையும் ஆடாமல் இருக்கும் ஒரு வெற்றிடம், ஒரு வேர்வை, ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருதயத்தில் வந்து எதற்கும் எடுத்தாலும் ஒரு விரக்தியாக இருக்கும், ஒரு நிம்மதி இல்லை, செய்தவைகள் வாய்க்காது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டு வாழ்க்கையிலே வெளியிலே வார்த்தையை கேட்கும் நேரத்திலே வார்த்தை இந்த பைபிளை வாசிக்கும் நேரத்தில் ஆவியை துக்கப்படுத்துவது என்றால் டாடியையும் மகனையும் துக்கப்படுத்த, எதனால் துக்கப்படுத்த, கீழ்ப்படியாமையினால். பழைய ஏற்பாடு மாதிரி அவர்கள் விட்டு போட்டு போறதல்ல. இப்ப they are present there all the time. Okay, that's a wonderful thing. அப்ப இங்க பாருங்க, இந்த 11வது வார்த்தையில பாடல்ல சமூகமும் பிரசன்னமும் பரிசுத்த ஆவி பக்கத்துல பக்கத்துல போட்டிருக்குது. Where his spirit is, there his presence is. அவரது ஆவி எங்கேயோ அங்கேதான் அவரது பிரசன்னம். அவரது ஆவி என்றால் அவரே தான், அவர் ஆவியாக இருக்கிறார், அவரே தான். I have a lot of things to say about this பிரசன்னம். Actually, கொஞ்சம் வார்த்தைகளை நான் நேற்றைக்கு கொடுக்காததுகளை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று எனக்கு வருகிறது. அவரது சுவாசம், அவரது ஆவி, அவருடைய பிரசன்னம், அதுக்கு நான் உங்களுக்கு அன்றைக்கு நேற்றைய தினத்தில் சொல்லும் நேரம் அவருடைய யாருடைய எவருடைய சுவாசத்தை எங்களால் கேட்க முடியுமானால் நெருக்கமாய் பேசும் நேரத்தில் அல்லது எங்கள் காதுக்கு கிட்டவாக பேசும் நேரத்தில் அவர்களது பிரசன்னம் மிகவும் நெருக்கமாக எங்களுக்கு இருக்கிறது என்பதை அறிகிறோம். Let me give you what I was speaking to you yesterday, and then we will go, hopefully. பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது எனக்கு ஒரு பாடல் ஒன்று ஞாபகத்தை வருகிறது. In his presence there is fullness of joy. Our presence, we will come to that anyway. 139 யாவி நீரனே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பிரசன்னத்தையும் அவருடைய ஆவி எப்படி அவரது பிரசன்னம் அங்கேயோ அவர் ஆவியிலே அங்கே இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். அது ரெண்டும் ஒன்றாக ஜோடி கட்டி எழுதப்பட்டிருக்கிறது. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலே இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகளில் எல்லாமே உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாததுக்கு முன்னே இதோ யாவே அது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவி ருவாக், உம்முடைய பிரசன்னத்துக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? ஒருடவும் ஓட முடியாது. அல்லது உமக்கு மறைவாக எங்கே போவேன், எல்லாம் செய்யும். பிரசன்னம் சமன் ஆவி சமன் அவர், அவரேதான். எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கு ஓடுவேன்? அதோ சமூகம் செய்யும். பிரசன்னம் ஓட முடியாது. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஏன்? அவர் ஆவியாயிருக்கிறார். இது எங்களுடைய மனுஷ புத்தி கட்டாத காரியம். ஒரு நேரத்திலே ஒரு இடத்திலே தான் நாங்கள் இருக்கலாம். முன் ஹால்ல இருந்தால் நீ கிச்சன்ல இல்லை, பின் வளவிலே நின்று உன் தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தால் முன் முற்றத்திலே நீ இல்லை. தேவன் அப்படி அல்ல, ஒரே நேரத்திலே எல்லா இடத்திலையும் இருக்கிறார். அல்லது அவர் தேவனாய் இருக்க முடியாது, அந்த தகுதி அவருக்கு இல்லாமல் இருக்கும். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாளர்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை உம்முடைய கை, தேவனுடைய கை அல்லது முகம் அல்லது விரல் இன்னும் ஒரு ஆள் அல்ல. எங்களை பாருங்க, எங்களுடைய உடல், எங்கள் முகம், எங்கள் கை, எங்கள் விரல், நாங்கள் தான். ரெண்டாம் ஆள் அல்ல. கால் கை ரெண்டாம் ஆள், விரல் மூன்றாம் ஆள். நோ, தேவன் அவருடைய சுபாவம் பரிசுத்தம், அவருடைய தன்மை ஆவி. அவர் பரிசுத்த ஆவி, யேசுவாவும் பரிசுத்த ஆவி. பிதா அவருக்குள்ளே, அவர் பிதாவுக்குள்ளே, ஒரே ஆவி. அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும். கை அவர்தான், ஒரு ஒரு ஆள் இல்லை. உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். நேற்றுக்கு போட்டு காட்டினபடியாகி சின் ராயப்பர் தாழும் நேரத்தில் யேசுவா அவனது கரத்தை பிடித்தார் என்று சொல்லி, இருள் என்னை மூடிக்கொண்டு கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். எத்தனை தடவை ஒரு செய்தியை நீ கேள்விப்பட்டது, இருளுக்கு நடுவிலே உட்கார்ந்திருக்கிற மாதிரி நீ இருக்கும் நேரத்தில் இனஞ்சனத்தின் மூலமாக அல்லது ஒரு டாக்டர் ஒரு வைத்தியர் மூலமாக இனிமேல் ஒரு உதவியும் இல்லை. சில சொல்லுவார்கள், இனி உங்களோட கடவுள் தான் உங்களை காப்பாற்றவர். அந்த நேரத்திலே அந்த இருள் மூடிக்கொண்ட நேரம் நினையா பிரகாரமாக மின்னலை போல அவருடைய வெளிச்சம் உன்னை சூழ்ந்து நீ ஆடி போகவில்லை. உனக்கு சரி. You were not shaken up. இருளனை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். எனக்கு இன்றைக்கு காலையில் சொன்னார்கள் சிலர், உள்ளந்திரியங்கள் இருதயம். The Singhalese Bible, it is written, you are possessed. You have made your own my heart. நீர் என் இருதயத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டீர். அப்படியாய் மொழிபெயர்த்திருக்கிறது. He loves so much. He loves the heart. இருதயம் தான் ஒரு மனுஷனுடைய நடு மையமான காரியம். அவன் உணர்ச்சி, அவன் சித்தம், அவன் யோசனைகள், அவன் இருதயம், அவன் வாஞ்சை, எல்லாமே அந்த மனுஷன். அவன் மரிக்கும் பொழுது அவைகள் யாவும் மரிக்கிறது. உயிர்த்தெழுதல் வரை அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். அவனுடைய எண்ணங்களோ கற்பனைகளோ எதிர்பார்த்த காரியங்களோ எல்லாமே அவனோடு மடிந்தது என்று சாலமன் தன் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான். என் இருதயத்தை நீர் உமக்கு சொந்தமாக்கி இருக்கிறீர். என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர். எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனும் தாயும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் அழிக்க முயற்சித்தும் நீ கருவாகி இருக்கும் நேரத்திலே எவருக்குமே தெரியாமல் தேவனுடைய கரம் அதை தடை பண்ணி நீ பாதுகாக்கப்பட்டு நீ வெளியே வந்தாய். அதன் பிறகுதான் அவர்கள் சொன்னார்கள், சில பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது, அவர் சொன்னார்கள், எப்படி ஆகி நாங்கள் இதை செய்தோம். அநேகமான குடும்பங்களே அதுக்கு மன்னிப்பு இல்லை, பெற்றார் மன்னிப்பு கேட்கறதில்லை. நூற்றுக்கு நூறு வீதம் அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த பிள்ளைங்க இடத்திலே அதை அழிக்க முயற்சித்ததுண்டு. ஆனால் தேவன் இத பாருங்க, என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர். உன்னை இல்லாமல் போக பண்ண கொலை செய்ய தெரியாதனமாக அது ஒரு கொலை என்று உன் பெற்றார் தீர்மானித்து அதை செய்த போதும் உன்னை பாதுகாத்து உன்னை பிறக்க செய்தார். இந்த ஜேம்ஸ் புத்தகத்திலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஜேம்ஸ் யாக்கோபு புத்தகம் 5:6 வார்த்தை. பழைய புத்தகம் என்றால் 316 பக்கம் புதிய ஏற்பாடு. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். Some children died because of the abortion. I didn't come to speak about the today. ஆனால் இந்த பாடலில் அப்படி வாரபடியினால் நீர் என்னை தாயின் கற்பத்திலே நீர் பாதுகாத்தீர். இந்த நீதிமான் என்று சொல்கிறது எந்த விதமான ஒரு எதிர்க்க சக்தி இல்லாத அந்த கருக்கூட்டி இருக்கிற அந்த பிள்ளை அது என்ன செய்யும்? ஆக்கினுக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் அந்த பிள்ளை, அந்த கற்பத்தின் பிள்ளை உங்களோடே. யார் உங்கள் தாயும் தகப்பனும் வைத்தியரும்? உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. சதுபோச்சு கரிச்சது ஏற்பட்டது. I don't know what will happen to all the children when Yeshua returns back. And daddy, அதெல்லாம் அறிவு கட்டாத ஒரு காரியம். 14 வார்த்தை, 139 பாடல். நான் ஆச்சரியப்படத்தக்க அதிசயமாய் உண்டானபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், உமது செயல்கள் அது என் இருதயத்துக்கு நன்றாய் தெரியும். எப்படியான கற்பத்திலே இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு வழியிலே பேசப்படும் வார்த்தைகள் விளங்காமல் விட்டாலும் அது ஆசீர்வாத வார்த்தை என்றால் அந்த பிள்ளை சந்தோஷப்படும். சாபம் நிறைந்த சண்டையும் வாக்குவாதமும் என்றால் தகப்பனுக்கும் தாய்க்கும் இடையிலே அல்லது வேறு யாரோ அங்க வந்து சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால் அந்த பிள்ளை அதை உணர்ந்து கொள்ளும். அந்த சொற்கள் விளங்காது, அது உணர்ந்து அது தன்னை மிகவும் மிகவும் நெருக்கத்துக்குள்ளாகும். உள்ளே என் இருதயத்துக்கு நன்றாய் தெரியும். 15, நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்வுலங்களிலே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என்னுடைய எலும்புகள் என்னுடைய எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. எப்படியாக கற்பத்திலே இருக்கிற ஒரு பிள்ளைக்கு எலும்புகள் உள்ளே உற்பத்தி ஆகிறது என்று எனக்கு தெரியாது என்று சொலமன் சொன்னான். உம்முடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை. நீ நானும் கற்பத்திலே இருந்த நேரம் எங்கள் எலும்பை அவர் கண்கள் கண்டது. அவர் தேவன். இது ஒவ்வொரு கற்பத்தின் பிள்ளைகளுக்கும் உண்மையான காரியம். 16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அவருடைய கண்களுக்கு மறைந்தது எதுவுமே இல்லை. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத பொழுதே காது என்னும் உருவாக்கப்படவில்லை, கண்கள் இன்னும் வரவில்லை, கை வந்தது விரல்கள் இன்னும் சரியாய் வரவில்லை. ஒன்றாகிலும் இல்லாத பொழுதே அவைகள் அனைத்தும் அந்த அவயவங்கள் மூக்கோ வாயோ கண்களோ விரலோ எல்லாம் இந்த அவயவங்கள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எல்லாமாக எழுதியிருக்கிறது. உமது புத்தகத்திலே அந்த உருவேற்படும் அந்த அவயவங்கள் நாட்கள் எப்ப எப்ப என்று அவருடைய புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. What kind of a computer? பதினேழு, தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். அவருடைய ஆலோசனை நினைவுகள், அவைகளை நான் எண்ண போனால் மணலை கடற்கரை மணல். கொஞ்சம் கற்பனை செய்து பார், அவையை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் பொழுது இன்னும் உம்மண்டையிலே இருக்கிறேன். தேவனே, நீ துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும், இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்களும் அது பெயரை வீணாங்க வணங்குகிறார்கள். யாவை உம்மை பயக்கிறவர்களை நான் பகையாமலும், உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவனை பாய்க்கிறவர்களோடு கூடி சேர்ந்து கொண்டு கூட்டாளியாக தெரிவார்கள். டேவி சொல்றத பாருங்க, 22, முழு பகையாய் அவர்களை பாய்க்கிறேன். தேவனை முதலாவதாக பாய்க்கிறது பேயும் அசுத்தாவிகளும். இன்றைக்கு எத்தனையோ பேர் அசுத்தாவிகள் பேயோடு ஐக்கியம், பெய்களோடு ஐக்கியமாயிருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்க நான் விரும்பவில்லை. முண்டமன்ற செய்தே அதை வணங்காதே, அந்த முண்டத்துக்கு பலி செலுத்தாதே. முதலாம் குறிஞர் 10 அதிகாரத்திலேயே சின்னப்பர் எழுதி வைத்தார், பெய்களோடு அவருடைய பெய்களின் பந்தியிலும் யாவையின் பந்தியிலும் நீங்கள் அதே நேரத்திலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாதே. ஐக்கியமாயிருக்க முடியாது. இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையே. பெய்யின் ராஜ்யம் இருள், தேவனுடைய ராஜ்யம் ஒளி. முழு பகையாய் அவர்களை பாய்க்கிறேன், அவர்களை எனக்கு எதிரிகளாக எண்ணுகிறேன். 23, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளையே அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டு ஒன்று பார்த்து நீதியின் வழியிலே என்னை நடத்து. Many times I used to say this prayer even in the 90s. Search me, O God, know my heart. Try me and know my thoughts. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே ஒன்றா என்று பார்த்து நீதியின் வழியிலே என்னை வழி நடத்தும். So, Psalm 139, அந்த 139 எவ்வளவாக தெளிவாக அவருடைய ஆவி, அவருடைய பிரசன்னம் தான், அவருடைய பிரசன்னம் அவரே தான். அவர் அங்கே வந்து நிற்காமல் அப்படி பிரசன்னமா இருந்து அதைத்தான் சாம்ஸ் 51 9 வார்த்தையிலே, பதினோராவது வார்த்தை, உமது சமூகத்தை விட்டு, அதாவது உமது பிரசன்னத்தை விட்டு எது மூலமாக அவரது பிரசன்னம் வரும், என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலே இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் வரும். உமது பரிசுத்தாவி அவரே தான், அவர் ஆவியா இருக்கிறார், அவர் பரிசுத்தர், அவரே தான். என்னை விட்டு போகாதே என்று சொல்ற மாதிரி உமது பரிசுத்தாவியை எடுத்து போடாதே என்றால் என்னை விட்டுட்டு போயிடாதே. That's all David is saying. உமது பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளி போடாதே அப்படி என்று அவன் சொன்னான். All right. Now, அவருடைய பிரசன்னத்தை we'll go to the other sections. சில பிரசன்னத்தை குறித்த வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம், சரியா? சில வார்த்தைகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். அது பிள்ளைகளுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். ஆரம்ப புத்தகம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே இதெங்க நடக்கிறது? ஏதேன் தோட்டத்திலே. குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய யெகோவாவின் குரலை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் எவள் தேவனாகிய யெகோவாவின் பிரசன்னத்துக்கு விலகி சந்நிதி என்று போட்டிருக்கு. பிரசன்னத்துக்கு விலகி தோட்டத்தின் மரங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். எதுக்கு விலகி? அவருடைய பிரசன்னத்துக்கு. அவருடைய பிரசன்னம் எப்படி அங்கே வந்தது? அவர் ஆவி அங்கே, அவர் ஆவியின் மூலம் அங்கே தோட்டத்துக்குள்ளே அவர் வந்தார். தோட்டத்திலே உலாவுகிற அசுத்தமானத்தை தொடாதிருங்கள், நான் அப்பொழுது உங்களுக்குள்ளே உலாவி. 2 Corinthians 6:18-19, உங்கள் தேவனாயிருப்பே நீங்களும் ஞானமாயிருப்பீர்கள். அசுத்தமானதை தொட வேண்டாம், அப்பொழுது நான் உங்கள் டேடியாயிருப்பேன், நீங்கள் எனக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளுமாய் இருப்பீர்கள். அப்ப இவர்கள் போய் ஒழித்துக் கொண்டார்கள். 4 ஆதி புத்தகத்திலே 16 பாருங்கள். அவன் கொலை செய்ததற்கு பிறகு அவனுக்கு தண்டனையை தேவன் கொடுத்தார். பிசாசு ஆதி முதற் கொண்டு கொலைபாதகனாய் இருக்கிறான். அவனுக்கு இட்ட சாபங்களை நாங்கள் வாசிக்க தேவையில்லை. 13 வார்த்தை ஆதியாகமம் 4:13. அப்பொழுது காயின் யெகோவாவை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் ஜெயிக்க முடியாது, இதாவில் உயிரோடு இருக்கும் நேரத்திலே அவனது பலியை தேவன் ஏற்றுக்கொண்டதை அறிந்து பின்னாலே நிற்கிற காயின் அவனை கொலை செய்ய எத்தனித்தான். தூண்டப்பட்டான் என்று 1 John 3 கூறப்பட்டிருக்கிறது. என் தண்டனை என்னால் சமிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்திலே இருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து, உமது பிரசன்னத்துக்கு விலகி. அதாவது அவரது பிரசன்னம் எல்லா இடத்திலையும் இருக்கிறது. கடல்லையும் இருக்கு, கடியிலையும் இருக்கு, சந்திரன்லையும் இருக்கு, சர்வ உலகிலையும் இருக்குது, காட்டிலையும் இருக்கு, வீட்டிலையும் இருக்குது, மிருகங்களோட இருக்குது, ஜனங்களோட இருக்கு, நட்சத்திரங்களோட, எல்லா இடத்திலையும். ஆனால் அவரது சமூகத்தை விட்டு விலகி மறைந்து என்று சொன்னால் அவரது பிரசன்னத்தை உணர முடியாத நிலைமை. Cannot experience the presence of God Almighty. வெற்றிடம் எல்லாம் ஒரு dry என்ன. That's the way. அவரை மிகவும் துக்கப்படுத்தும் நேரம் அல்லது துக்கப்படுத்திக் கொண்டே இருந்தால், அவர் உள்ளே இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் அந்த சமூகத்தை அந்த பிரசன்னத்தை உணர மாட்டோம். நான் பூமியிலே நிலையிட்டு அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே. இங்கால 16, அப்படியே காயின் யெகோவாவின் பிரசன்னத்தை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கீழாக நாட் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். நாட் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த தேசத்தின் பேருக்கு அலைந்து திரிவது. தேவத்தினுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போனால் பாவத்தினூடாக எந்த இடத்துக்கு ஜனங்கள் போகிறார்கள்? அலைந்து திரியும் இடம். நோத் என்று சொன்னால் அலைந்து திரியும் இடம். பார்த்தீங்களா? ஏதேனுக்கு கிழக்கான ஆதி புத்தகம் 27. இப்ப பிரசன்னத்தை குறித்து பார்க்கிறோம். ஆதி 27 7வது வார்த்தை. ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போகிறான். அவன் மரண நாள் நெருங்கியது. 7வது வார்த்தை 27:7, நான் சாப்பிட்டு எனக்கு மரணம் வரும் முன்னே யெகோவாவை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி, யெகோவாவை முன்னிட்டு பிழையான மொழிபெயர்ப்பு வெட்டி மாற்று, யெகோவாவின் பிரசன்னத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும்படி. அதுதான் சரி. எந்த ஒரு தகப்பன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி உள்ளவனாய் இருந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறானோ அவன் யெகோவாவின் பிரசன்னத்திலே ஆசீர்வதிக்கிறான். அதாவது அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அதான் பிரசன்னம். பிரசன்ஸ் Through His Holy Spirit, அவருடைய பரிசுத்தாவி அவரே தான். அவர் மூலம் ஒரு தாப்பன் ஆசீர்வதிக்க நேரம் அந்த முன்னிட்டு பிழை, யெகோவாவின் பிரசன்னத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு. லேவியர் புத்தகம் எடுங்கோ. கொஞ்சம் மாத்த இழுத்தாரே. லேவியர் 10வது அதிகாரம் 2வது 1வது வாசிப்போம். லேவியர் 10:1, பின்பு ஆரோனின் மகனாய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்ட அந்த கிணங்களை, அவைகளில் அக்கினியையும் நெருப்பு தூபபத்திகத்தையும் அந்த சுவந்த வாசனை வரக்கூடிய அந்த இது தூபபத்திகத்தை போட்டு, யாவே தங்களுக்கு கட்டளை இராத அந்நிய நெருப்பை அவர் சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அந்நிய நெருப்பு, அவர் சொல்லாத காரியம். இந்த அந்நிய நெருப்பு 3வது ஆளுக்கு நிழலாக இருக்கிறது. 3வது ஆளுங்கிற இல்லாத ஒரு ஆவிக்கு நிழலாக இருக்கிறது. அப்படி ஒன்று இல்லை. அந்நிய தேவர்கள் உனக்கு உண்டாய் இருக்க வேண்டாம். நான் உங்களை ஈப்திலே இருந்து அழைத்து வரும் நேரத்திலே எந்த ஒரு அந்நிய தேவன் உங்களோடு இருந்ததில்லை. அப்ப இந்த அந்நிய நெருப்பை யெகோவா கட்டளையிடாத இந்த அந்நிய நெருப்பை அவருடைய சந்நிதியில் அவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்தார்கள். வாட்ச், அவருடைய பிரசன்னத்தில். இரண்டாவது வாது, அப்பொழுது நெருப்பு யெகோவாவின் பிரசன்னத்திலே இருந்து புறப்பட்டு அவர்களை சுட்டரித்தது. அவர்கள் யெகோவாவின் பிரசன்னத்திலே செத்தார்கள். நடந்த காரியம், அவர் கட்டளையிடாத ஒரு நெருப்பு. அந்நிய நெருப்பு எத்தனையோ பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் நெருப்பினாலும் என்று போட்டு அது இதெல்லாம் நடக்குது. கிறிஸ்தவத்திலே உலகெங்கும் அற்புதங்கள், அடையாளங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த அந்நிய நெருப்பு வந்து மூன்றாவது ஆளாக அங்கே கொண்டு வரப்பட்டது. கான்ஸ்டன்டினோபிள் 381 வாயில் வரும் சொற்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இவை யாவும் எனக்கு முன்பு தெரியாது. இன்றைக்கு இந்த மைக்குக்கு முன்னாலே வரும் வரைக்கும் Daddy knows what I'm telling you, the truth. It's a strange fire. Who let the fire fall? Akini, Akini. Abhishekam. Ariyathanamai nangalum ethinodaraka kathinom. அந்த இடத்திலே 16வது அதிகாரம் 16:1 ஆரோனின் 2 ஆம்பள பிள்ளைகளும் யெகோவாவின் பிரசன்னத்திலே சேர்ந்து மரித்து போனதுக்கு பிறகு யெகோவா மோசியோடு பேசினார். அந்தந்த யுத்தத்தில் நடந்து பார்த்தீங்களா, சில சமயம் பிசாசும் தேவனுடைய ஊழியக்காரர்களான தேவதூதர்கள் கூடும் நேரத்தில் அவனும் வந்து சேர்ந்துடுவான். யோபுவின் புத்தகம், The book of Job, முதலாம் அதிகாரம் 12 6 ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகள் யாவையின் சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவன் நடுவிலே வந்து நின்றான். எங்கே தேவனுடைய பிள்ளைகள் ஏஞ்சல்ஸ் வந்து நிற்கிற அவர்களோடு அவனும் நின்றான். நடுவிலே என்று போடப்படவில்லை. He was among them. பைங்கால 12வது வசனத்துக்கு வருவோம். யாவே சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாமும் கையில இருந்து, அது இடையில வந்த சம்பாஷணையை நான் வாசிக்கவில்லை, அவன் மேல் மட்டும் கையை நீட்டாது என்றார். தேவன் கடைசி அதிகாரம் தேவனோடு இம்மட்டும்தான் நீ போகலாம். கடல் அலைகளுக்கு சொன்ன மாதிரி அதுக்கு இங்கால வரையிலாது. அவன் மட்டும் அவன் மேல் மட்டும் உன் கையை நீட்டாது என்ற பொழுது சாத்தான் அவருடைய பிரசன்னத்தை விட்டு புறப்பட்டு போனான். அவருடைய பிரசன்னத்தை விட்டு யோனாவின் புத்தகம் 1:10 அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நினைமைக்கு போய் எச்சரிக்கும்படிக்கு அவன் ஒரு கப்பலை கண்டு அதிலே போய் காசு கொடுத்து டிக்கெட் ஒண்ட வேண்டி அதிலே ஏறி உட்கார்ந்து படுத்துருக்கிற போய் பெரிய புயல் வந்தது. அந்த நேரத்தில் அந்த ஆக்கள் கேட்டாங்க, நீ யார், எந்த ஊர், எங்கே இருந்து வந்த நீ அப்படி என்று. யோனாவின் புத்தகம் 1:10 அவன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு யாவையின் பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, ஏன் இதை செய்தாய், புறஜாதியார் யோனாட்ட கேக்குறாங்க, ஏன் இதை செய்த நீ, கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படி இப்படி என்று சொல்லி போட்டு அவர் பிரசன்னத்தை விட்டு நான் ஓடி போகிறேன் என்று சொன்னான். பாத்தீங்களா, ஐ வில் கிவ் யூ புதிய ஏற்பாட்டிலே ஜேம்ஸ் புத்தகத்தை எடுக்கும். அப்போது எடுத்த அந்த நீதிமன்றம் என்று சொன்னது ஜேம்ஸ் 4:10 ஒவ்வொரு சொல்லும் முக்கியம், கவனமா பார்ப்போம். யாவைக்கு முன்பாக என்று போடப்பட்டிருக்கிறது. இங்கே இங்கிலீஷ்ல ஹம்பிள் யுவர் செல்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அப்ப எப்படி இங்க வர வேணும், யெகோவாவின் பிரசன்னத்துக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உடனடியாக உன்னை தாழ்த்தி உடனடியாக சில சம்பவங்களில் மனதார நீ மன்னிப்பு கேட்கும் நேரத்திலே வார்த்தை கூறுகிறது. அவர் அதை கண்டு அவர் உன்னை உயர்த்துவார் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கொரிந்தியர் 3:16 இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் உங்களுக்கு படிப்பு தருகிறேன். மோசேயின் புத்தகங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் எஜமானிடத்திலே மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும். எஜமானே, ஆவியானவர் யார், இந்த எஜமான் யேசுவா, தி மெஷியா, அவரே ஆவியானவர், உயிர்ப்பிக்கும் ஆவியானார். 1 கொரிந்தியர் 15 45. முதலாம் முந்தின மனுஷன் ஜீவ சிருஷ்டியானான், ஜீவ மனுஷனானான். முதலாவது மனுஷன் ஆதாம், a living being, ஜீவ ஆவி அல்ல, மனுஷனானான். இரண்டாவது மனிதன் உயிர்ப்பிக்கும் ஆவியானார். யார் இரண்டாவது? அதி உயர்ந்த தேவனின் மகன் யேசுவா. அப்ப இங்க போட்டிருக்குது 17, எஜமானே ஆவியானவர், அவரே பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்து. மூன்றாம் ஆளில்லை, எஜமானின் ஆவி எங்கேயோ, அவரது பிரசன்னம் எங்கேயோ. எஜமானின் ஆவி எஜமான் தான், தன்னுடைய ஆவியினாலே, தம்முடைய பிரசன்னத்தினாலே அப்போஸ்தலர் புத்தகத்திலே எல்லாரையும் வழி நடத்தினார். அவர்களை விட்டு பிரிந்து போய் உயிர்ப்பிக்கும் ஆவியாக டாடியோடு திரும்பி வந்தார். பெண்டிகோஸ்ட் டேயில அவர்கள் தான் முழுவதுமாய் வழி நடத்தினார்கள். இப்பொழுதும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறது தங்களது பரிசுத்த ஆவியினாலே. யார் சொன்னது பரிசுத்த ஆவி இல்லைண்டு? அவர்கள் ரெண்டு பேரும் தான் பரிசுத்தாவி. எங்கே இருக்குது? எல்லா இடத்திலையும் இருக்குது. டேடி தான் பரிசுத்தாவி, அவருடைய மகன் யேசுவா பரிசுத்தாவி, ரெண்டு பேரும் பரிசுத்தாவி, ஒரே ஆவி. அதுதான் அருளப்பர் எழுதினார் கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அவர்கள் ரெண்டு பேரும் அதி உயர்ந்த தேவனும் அவருடைய மகன் யேசுவாவும் வந்து கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே குடியிருப்பார்களாம் என்று போடப்பட்டிருக்கிறது. யோகனான் 14:21 தொடக்கம் 23 வரை வாசித்துப்பார். 24 என்ன கூறுகிறது? என்னில் அன்பாய் இராதவன், யேசுவா பேசுகிறார், இயேசு என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அவன் கிறிஸ்தவனாயிருப்பான், ஞாயிற்றுக்கிழமையில போய் வருவான் மண்டபத்துக்கு. ஆனால் அந்த கிறிஸ்தவருக்கு அல்லது அந்த கிறிஸ்தவர்களுக்கு என்னோடு ஒரு அன்பும் இல்லை. ஏன்? அவர்கள் கிருபையின் காலம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார்களா? பொல்லாப்பாக பேசுகிறவர்களுக்கு, அபாண்டமான சொற்களையும் சொல்கிறவர்களுக்கு அவர்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார்களா? இப்படி எனக்கே அது இருக்கு. புறங்கூறுகிறார்களா? எத்தனையோ கட்டைகள் இருக்கு. நியாயம் தீர்க்கிறார்களா? நீங்கள் குற்றவாளி என தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவனையும் குற்றவாளி ஆக்க வேண்டாம். நியாயம் தீர்க்கமான டு நாட் ஜட்ஜ். கண்டபடி பார்த்த உடனே அப்படியா இப்படியா? யாவையின் ஆவி எங்கேயோ, எஜமானின் யாவி ஆவி எங்கேயோ. இப்பதான் சொன்ன நீங்க எஜமான் என்றால் இயேசு கிறிஸ்து, அவர் யாவையின் மகன் யேசுவா. யாவை அவர் டாடியின் பெயர் பக்கத்தில், அது குடும்ப பெயர், ஃபேமிலி நேம். எஜமானே ஆவியானவர், எஜமானே ஆவியானவர். யார் இது? யேசுவது மெஷாயா. யார் சொன்னது பரிசுத்தாவி இல்லைன்னு? பெனிகோஸ் ஜெயில வந்து இறங்கியது அவர்களை நிரப்பிய பரிசுத்தாவி டாடி மானும் அவர்களை பிரிக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நோ, நோபடி கேன் டிவைட் தேம், நோபடி. 18 சௌமியபாதிரம் யேசுவாதான் ஆவியானவர். 18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் மோசைய போல திரும்பி மலையில இருந்து வார நேரத்தில் முக்காடு போட்டு கொண்டு வராம திறந்த முகமாய் எஜமானின் யேசுவா மெஷாயா மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற ஆவியானவராய் இருக்கிற எஜமானால் ஆவியானவர் எஜமானும் டாடியும் அவர்கள் ஆவியாயிருக்கிறார்கள். பரிசுத்த முறை ஆவி எஜமான அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? உயிர்ப்பிக்கும் ஆவி மகனின் சாயலாக மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். இதுதான் வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்களை நம்ப வேணும். பாரம்பரியத்தை No. God never said believe the tradition. இதைத்தான் அப்போதையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் சங்கீதம் பாடல்கள் 16 There's a song that we used to sing. சங்கீதம் 16:11 ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். தேவிதின் வார்த்தைகள். Come on, listen carefully. உம்முடைய பிரசன்னத்திலே பரிபூரண ஆனந்தமும். எப்படி ஆனந்தம்? உம்முடைய பிரசன்னத்திலே நிறைவான பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. In your presence. அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய பிரசன்னம் அங்கே, அவர் நிற்கும் இடத்திலே, அவர் எப்படியாக நிற்கிறார்? அவரது ஆவியினூடாக. அவரது ஆவி எங்கேயோ, அவரது பிரசன்னம் அங்கே. This is what it is. கேப்ரியல் சொன்னான், சகரியாவுக்கு உனக்கு யாருன்னு தெரியுமா? நான் அவருடைய பிரசன்னத்திலே நிற்கும் அவருடைய தூதன். லூக்கா 1:19 யாத்திரை 33:14 நீர் வராமல் நான் போக மாட்டேன். இஸ்ரவேல் ஜனத்தை கூட்டிக் கொண்டு அவர் சொன்னார் 33:14 அவனுக்கு ஏத்த யாத்திராமும் 33:14 அவன் நான் போகமாட்டான் சொல்ல அதற்கு யாவே என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். மோசஸ் ஐ எம் கம்மிங் வித் யூ. உனக்கு முன்பாக நான் போவன். என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படி அவர் பிரசன்னம் முன்பாக வழி நடத்தின் நேரத்திலே அவரை பின்பற்றி ஜனங்களுக்கு கிடைப்பது என்ன? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. ஞாபகம் மத்தியாகு 11:28 என்னடை பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி அந்த இளைப்பாறுதல் வருகிறது? மகன் எப்படி அதை கொடுக்கிறார்? I will reveal the father, your daddy, to you. எத்தனையோ பேர்கள் மகனண்டை கொண்டு வரப்பட்டாலும் அவருக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்து செலுவை எடுத்துக்கொண்டு நாளாந்தம் பின்னாலே போகாதபடியால் Yeshua is not under obligation to reveal his father to us, to anyone. அவர் யேசுவா இயேசு கிறிஸ்து தம்முடைய டாடியை இப்படிப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்த கடமைப்பட்டவர் அல்ல. அவர் வெளிப்படுத்தும் பேர் வழியை மட்டும் வந்தார்கள். வழி யேசுவா சொன்னார், நானே வழி, நானே முடிவு என்று சொல்லவில்லை. நானே வழி, நானே உண்மை. அந்த வழி உண்மையான வழி. ஒரு வழி எங்களை எங்கேயோ கொண்டு போகிறது, அதுக்கு தான் பேர் வழி. அந்த வழி போய் முடியும் இடம் அது உயர்ந்த தேவனின் பிரசன்னம். என் மூலம் அல்லாமல் எவரும் என் டாடியின் அண்டை வர முடியாது. கிறிஸ்தவர்கள் 98.9% உண்மை உலகெங்கும் ஊழியர்கள் தான் எல்லாரும் வழியோடு நிற்கிறார்கள், வழியை பிரசங்கிக்கிறார்கள், வழியை குறித்து புழுகிறார்கள். வழி 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 நல்லது. அந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறோமா, அந்த உண்மையிலே போய்கொண்டிருக்கிறோமா? வழி ஒரு ஆள் யேசுவா. அந்த இடம் எங்களை எங்கே கொண்டு போகிறது? டாடியின் வெளிப்படுத்துதலுக்கு கொண்டு போகிறது. It has an end. The end is knowing the Father. Knowing the Father. அவரை அறிந்து கொள்ள போகும் வழி எப்படிப்பட்ட வழி? அது உண்மையின் வழி. உண்மை ஒரு ஆள் அவருடைய குரல் கேட்டு கீழ்ப்படிந்து அதுக்கு பின்னால போகும். அந்த வழி எங்கே முடிகிறது? டாடியில. Time is up today. Again, அநேக போராட்டங்கள் கூடாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்களை பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது. புதிய விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் சென்னப்பர் எச்சரித்தான். எபேசுப்பட்டணத்திலே அநேக உபத்திரவங்கள் கூடாக எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே டாடியோடு பேச தெரியாது, டாடியை தெரியாது, டாடியின் சித்தப்படி ஜபம் பண்ண தெரியாது. மந்திரவாதிகளாக மாறியிருக்கிறார்கள். வெளியிலே கிறிஸ்தவர்கள், உள்ளத்திலே மந்திரவாதிகள். யார் இவர்கள்? தேவ சித்தத்துக்கு வெளியாலே ஜபம் பண்ணுகிறவர்கள். அதுக்கு பேர் மந்திரவாத ஓதும் மந்திரவாதம். தேவ சித்தத்துக்குள்ளாக ஜபம் பண்ணுகிறவர்கள் மட்டும்தான் அந்த ஜபம் அங்கீகரிக்கப்பட அது ஏதுவாக இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் எத்தனையோ இடங்கள்ல மந்திரவாதம் தான். சபைகள்ல வாயால புழு கொட்டுற மாதிரி பாம்புகள் புறப்பட்டு கொண்டே இருக்கு. தங்களது விருப்பங்கள் நிறைவேற, தங்களது சித்தம் நிறைவேற ஒரு வாலிப பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் சேர்த்து வைக்க நடக்கும் மந்திரவாதம். ஆண்டவரே இவர்களை சேர்த்து வையும், ஆண்டவர்களே இவர்கள் ஒருமைப்பாடட்டும், அதான் எங்களது விருப்பம். அந்த மந்திரவாத ஜபங்களை ரிலீஸ் பண்ணும் நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் யாருக்கு விரோதமாக செய்யப்படுகிறோ அவர்கள் மிகவும் மனக்குழப்பம் அடைவார்கள். தேவ பிள்ளைகளுக்கு அவர்களை உடைத்தறிய தெரிய வேணும். லெஸ் ஆஃப் தி லார்ட் சம்பவம் யேசுவா காட்டிக்கொண்டு பிறந்த ராத்திரி அவர் அப்பத்தை எடுத்து அதை உடைத்து சீஷர்களை கொடுத்து அவதியும் வாங்கினீங்க சாப்பிடுக்கும் உங்களுக்காக கழிக்கப்படும் என் உடல் என்னை நேரம் கூறும்படி இதை செய்யுங்கள். அறிக்கை பண்ணுவோம் ஆண்டவராய் இயேசுவா, இந்த நாளிலும் பாவத்தினால் உண்டான சகல நோய்கள், நோவுகள், வலிகள், குத்துக்கள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு சுய ஜீவித்து என்னை கொடுத்தீர். இன்றைக்கும் இதை சாப்பிடும் நேரம் குணமாக்கும் வலிமை எனக்குள்ளாக பாயட்டும். நன்றி ஆண்டவர். அப்படியே பாத்திரத்தை மடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, இது வாங்க குடியுங்கள், உங்களுக்காகவும் பலருக்காகவும் இலவச பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை என் சொந்த ரத்தமாயிருக்க என்னை ஊறும்படி அடிக்கடி செய்யுங்க. அறிக்கை பண்ணுவோம் ஆண்டவராய் இயேசுவா, நீ கொடுத்த ரத்தத்தின் மூலம் எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட்டதுக்காய் நன்றி. நீ கொடுத்த ரத்தத்தின் மூலம் பிசாசு ராஜ்யத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டேன். நீ கொடுத்த ரத்தத்தின் மூலம் டாடியோட புறவானேன். இன்றைக்கும் இதை குடிக்கும் நேரம் என்னை சுத்திகரித்தருடன் உம்முடைய பரிசுத்த பெயரில் லாட்ரிங் கரங்களை உயர்த்துவோம். எவரைக்காடுனாய் வைஷ்மரைக்கா அடுனாய் பணவெளிய காவி உனேக்கா ஈசா அடுனாய் பணவெளிய காவாய் சைமிக்கா ஷலோம். அடுனாய் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காப்பாராக. அடுனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அடுனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யேஷுவாவின் பெயரிலே இவைகள் வந்து உங்கள் மேல் இறங்கட்டும். ஆமேன், ஆமேன். அவருடைய முகத்தின் மூலமாக எப்படி ஆசீர்வாதங்கள் அவர் முகம் பார்க்க வேணும் என்றால் அவருடைய பிரசன்னம் கிட்டே வர வேணும். அவர் முகம் மறைக்கப்படுகிறதா என்ன, என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்தேன் என்று சொன்னான் தரிக்கு சித்தமரான். நாளைய தினத்தில் We will continue the studies. Hope you enjoy the word. God bless you and all those who have been following it from abroad and all those who are in Sri Lanka. Every one of you, we love you. And we say bye for you now.